நமஸ்காரம். இன்றைக்கு பலவிடங்களிலும் வாரிசு அரசியல், டைனாஸ்டி பாலிடிக்ஸ், அதை பற்றி குரல் எழும்புவதை பார்க்கிறோம். அது ஒரு கட்சியில்தான் இருக்கிறதா, பல கட்சிகளிலும் இருக்கிறதா என்றெல்லாம் பேச்சு அடிபடுகிறது. இப்போ அதை பற்றி என்னன்னு நான் பேச வரல. ஆனால் மற்றொரு இடத்தில் வழி வழியாக வாரிசு வாரிசாக நடந்து வருவதே கொண்டாடப்படுகிறது. ஒரு இடத்தில் வாரிசு அரசியல் ரொம்ப தப்பு அப்படின்னு பேசப்படுகிறது. ஆனா இன்னொரு பக்கத்தில் பார்த்தால், ஒரு பெரிய சங்கீத வித்வான் இருக்கார், அவருடைய மகனோ மகளோ நல்ல சங்கீதம் பாடுறவர்களா வந்து அடுத்து மேடை ஏறுறான்னு வச்சுங்க, அது ரொம்பவே கொண்டாடப்படுகிறது. இன்னும் கேட்டால், அந்த சங்கீத வித்வானுடைய மகளோ மகனோ அவர்கள் பாடகர்களாக இல்லாமல் பாட்டவர்களுக்கு தெரியலன்னால் அது உலகத்துக்கே வருத்தமா படுறது. அதே போல ஒரு அர்ச்சகருடைய மகன் அர்ச்சகராக இருக்கணும், ஒரு உபன்யாசகருடைய மகன் உபன்யாசகனா இருக்கணும், ஒரு நல்ல வேதாத்தியனம் பண்ணவருடைய பிள்ளை பேரன் அத்தியனம் பண்ணவரா இருக்கணும். இப்படி லோகமே எதிர்பார்க்கிறது, கொண்டாடுகிறது. நல்ல வேளை அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை காப்பாத்துறபடிக்கு அந்த பொண்ணு ரொம்ப நன்னா பாடுறா, அந்த பிள்ளையும் ரொம்ப நன்னா பாடுறார் அப்படின்னு சொல்ல கேள்விப்படுறோம். இப்போ சந்தேகம் என்னன்னா, அரசியல்னு வந்த உடனே ஏன் வாரிசு அரசியல்ங்கிறது குறை சொல்லப்படுகிறது, குற்றம் சொல்லப்படுகிறது? ஆனா கலைன்னு வரும்போது அதுல வாரிசு கொண்டாடப்படுகிறதே, இங்கே அது என்ன? உபன்யாசகர் பிள்ளை உபன்யாசகனாகணுமா, ஒரு பாடகர் பிள்ளை பாடகளாகணுமா, அது என்ன அவங்க குடும்பத்திலேருந்தே பாடணுமா பேசணுமா அப்படிலாம் உலகம் கேட்கறதே இல்லை, அது கொண்டாடுகிறது. இந்த முரண்பாடு ஏன் அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். இப்போ என்ன காரணம்னால், இப்போ ஒரு பாடகருடைய பொண்ணு பாடணும்னு வச்சுங்க, அதுக்கு நிறைய முயற்சி எடுக்கணும், பாட்டு கத்துக்கணும், சாதகம் பண்ணணும், அப்புறம் நல்லா பாடணும். ஆனால் ஒரு அரசியலில் ஒருத்தருடைய மகனோ மகளோ வரணும்னால் அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே பெரிய பதவிக்கு வந்துடுறார்கள். ஆனா ஒரு உபன்யாசகருடைய பிள்ளை உபன்யாசகரானால் வெறும மேடை வேணா கிடைக்குமே தவிர எடுத்தெடுப்பில் அந்த பட்டம் பதவியெல்லாம் கொடுக்க மாட்டார்கள். அதை போல ஒரு நல்ல கர்நாடக சங்கீத வித்வானுக்கும் அந்த பட்டம் பதவியெல்லாம் கிடைக்காது. அவர் அதை நன்னா நிரூபிச்சு காட்டினால்தான் அது மேற்கொண்டு கிடைக்கும். இது ஒரு காரணம். அப்ப ஷட் என்று அந்த அளவுக்கு முயற்சி இல்லாத வந்துடலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா அதை கூட நான் பெருசா சொல்ல மாட்டேன். அதை விட முக்கியம், அரசியல் பேசுபவர்கள் யாரும் பிறப்பின் அடிப்படையில் எதையும் ஒத்துக்க கூடாது அப்படின்னு இருக்கிறவர்கள் அப்படித்தான பாக்குறோம். அவரவர்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ பண்ணிருக்கீங்களோ அதன் அடிப்படையில் தான் இருக்கணும், பிறப்போட அடிப்படையில் எதையும் செய்யக்கூடாது. ஆனா அப்படின்னு சொல்லிக்கொண்டு பிறப்பின் அடிப்படையில் தான் எல்லா இடஒதுக்கீடும் நடைபெறுகிறது, அது ஒரு பக்கம். ஆனா பிறப்பின் அடிப்படையில் கூடாது அப்படிங்கிற கொள்கை இருக்கிறவா தானே? பின்னார் அர்ச்சகராலான்னு சொன்னால் ஏன் அந்த குடும்பத்தில் பிறந்ததுக்காக அந்த கோவில் அர்ச்சகர் ஆயிடணுமா, ஆகக்கூடாது என்று வாதாட்டவர்கள். ஆனால் ஆன்மீகத்தில் கலையில் பார்த்தால் பிறப்பின் அடிப்படை ஒத்துக்கொள்ளப்படுகிறது. பனிக்கே ஒரு நாள் உங்கள்கிட்ட சொன்னேன், அந்தனர்னால் அந்தனருக்கு பிறந்தா பிராமணர், க்ஷத்திரியர்னால் க்ஷத்திரியனுக்கு பிறந்தா க்ஷத்திரியர். அப்ப பிறப்பின் அடிப்படை ஒத்துக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. ஆனா அரசியல்ல பிறப்பின் அடிப்படை ஒத்துக்கல. திரும்ப சொல்றேன், ஒத்துக்கலேங்கிறது ஒரு விதத்துல ரொம்ப நல்லது, ஆனா ஒத்துக்கலேங்கிறது பேச்சளவில் தான் இருக்கிறது. ஏன்னா எங்க போனாலும் சாதி சான்றிதழ் தான் ஆரம்பிக்கவே ஆரம்பிக்கிறோம். அதனால அதெல்லாம் எங்கேயும் ஒழிஞ்சு போயிடல, ஒழிக்கவும் இல்லை, ஆனா பேச்சளவில் இருக்கு இல்லையா. அதனாலே எப்போ பிறப்பாலேங்கிறத ஒத்துக்கலையோ அதனாலதான் பிறப்பால் இருக்கிற வாரிசு அரசியல் அங்கு இகழப்படுகிறது. அது யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஆனா ஆன்மீகத்திலோ கலையிலோ பிறப்பால்னு ஒத்துக்கிறோம். அதனாலேயே ஒரு வித்வானுக்கு பிள்ளை வித்வான் ஆனாலோ, ஒரு அர்ச்சகருடைய பிள்ளை அர்ச்சகர் ஆனாலோ, ஒரு பாடகர் பிள்ளை பாடகர் ஆனாலோ உலகம் கொண்டாடுகிறது. என பிறப்பின் அடிப்படைங்கிறது இங்க ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வித்தியாசத்தை நன்னா மனசுல வாங்கிக்கணும். இப்ப நம்ம ஆச்சாரியன் இருக்கார், ஆச்சாரியனுடைய திருக்குமாரர் நமக்கு அடுத்த ஆச்சாரியன், அது ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அவர் அதற்குரிய யோக்கியத்தை சம்பாதித்துக் கொள்கிறார், அதற்குரிய பண்பாடுகளை பண்புகளை வளர்த்துக் கொள்கிறார், ஆச்சாரியன் ஆகிறார். அப்ப இது வழி வழியா ஒத்துருக்கும். கண்டிப்பா அந்த குடும்பத்தில் பிறக்காத ஒருத்தரை நமக்கு ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த மடம் இந்த ஆசிரமம் இன்னத்துக்கு சிஷ்யர்னால் அடுத்து அந்த ஆசிரமத்தில் ஆறு வருவார்களோ, அந்த மடத்துக்கு ஆறு பீட்டாதிபதியோ அவர்களைத்தான் ஆச்சாரியனை ஏத்துப்போம். அதே கிரகஸ்த ஆச்சாரியர்களா இருந்தால் அவருடைய மகனைத்தான் ஏற்றுக்கொள்வோம். அப்ப இதெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் ஒத்துக்கொள்ளப்பட்ட இடங்கள். அதனாலே வாரிசு வாரிசா வர்றதுல யாருக்கும் குறையில்லை, நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஆனால் அரசியல்ல பார்த்தா தங்களுடைய பேச்சு வன்மைக்காக பேசி ஜெயிக்கணுங்கிறதுக்காக பிறப்பின் அடிப்படையில்ங்கிறத குற்றம் சொல்லிட்டு, ஆனா அரசியல்ல வரச்சே மட்டும் பிறப்பின் அடிப்படையில் சரின்னு சொல்ல பார்த்தால், அப்ப அவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளையே அவருக்கு தான் அடுத்த எல்லாமே நடக்கும்னு சொல்லி பார்த்தால் அதுதான் முரண்பட்டு விடுகிறது. அது பல கட்சிகள்லையும் இருக்கு, ஒரு இடத்துல இல்லை ரெண்டு இடத்துல இல்லை. நான் இப்ப அதை பத்தி எல்லாம் சொல்ல வரல, இந்த ரெண்டு இடத்துக்கு இருக்கிற வித்தியாசம் எதனாலேங்கிறது தான் சொல்ல வந்தேன்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.